الحمد لله الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وجعل للوصول إليه طرائق واضحة وسبلا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة نرجو بها عالي الجنان نزلا وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدًا عبده ورسوله أقوم الخلق دينا وأهداهم سبلا صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تفتح لهم أبواب السماء ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط وقال تعالى أيضا ويسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين وقد أخرجه الإمام أحمد في مسنده عن البراء بن عازب رضي الله تعالى عنه قال خرجنا مع النبي صلى الله عليه وسلم في جنازة رجل من الأنصار فانتهينا إلى القبر ولما يلحد فجلس رسول الله صلى الله عليه وسلم وجلسنا حوله وكأن على رؤوسنا الطير وفي يده صلى الله عليه وسلم عود ينكت في الأرض فرفع رأسه فقال استعيذوا بالله من عذاب القبر إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகி அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லா வல்ல ஹக் சுபஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் எம் உயிரிலும் மேலானவர் கண்மணியான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அவர்களின் சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், இமாம்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள், நல்லவர்கள், சீதவிகள் அத்தனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுனது சாந்தியும் சமாதானமும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கட்டள மேலன மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே கொட்டும் மழையும் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்ற அன்போடு ஆதரவோடு அல்லாஹ்விடத்திலே ரஜாவை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்மாவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளால் உள்ளபடி பயந்து தக்வா செய்து வாழுமாறும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ போதித்துள்ளார்களோ அந்த விடயங்களை மௌத்துவரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை தவறுந்து நடவுங்கள் என்று எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்துவரை தவறுந்து நடந்து கொள்ளும்படி முதலாவது அற்ப அடியானாக எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் என்ற அடிப்படையிலே உபதேசம் செய்து கொள்கிறோம். மூமிங்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித உடம்புக்குள்ளே வாழுகின்ற பிரதானமான ஒரு அம்சம்தான் மனித ரூஹு என்கிற ஒரு அமைப்பாகும். இந்த ரூஹோடும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான், இந்த ஜசதோடும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். ரூஹோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய இலாஹியத்தை நிரூபிப்பதற்கான ஒரு உடன்படிக்கையாகும். ஜசதோடு அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கை, நீ என்னிடத்தில் வாக்கு தந்த, நான் உனது நாயன் என்று ஏற்றுக்கொண்ட அந்த செயல்பாட்டினை நீ உன்னுடைய உபூதியத்தை வெளிப்படுத்த, நீ ஒரு அடிமை என்பதை எடுப்படுத்த, உனது உடம்பினால் என்னை நீ குனியனும் ருக்கு செய்யணும் சுஜூது செய்யணும், என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க முகமாக பசி தாகத்திருந்து கடமை நோன்பு பிடிக்கணும், பொருளாதார வசதிகளை எடுத்துக்கொண்டு ஹஜ் உம்ராவுடைய கடமைகள் செய்யணும், இப்படிப்பட்ட விடயங்களை அல்லாஹ் ஜசதோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான். மனித உடம்புக்குள் வாழ்கின்ற இந்த ரூஹுடைய நிலைப்பாடு என்ன? மனித உடம்புக்குள் இருக்கின்ற இந்த ரூஹை அல்லாஹ் உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த உடம்பை பயன்படுத்தியிருக்கிறான். உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல போவதாக இருந்தால், ஒரு சாயத்தை ஒரு பெயிண்டை நாங்க அடையாளம் காட்டணும்னு சொன்னா, அந்த பெயிண்டை அந்த சாயத்தை ஒரு சுவத்துல பூசணும். சுவத்துல பூசுனா அன்ன பச்சை சாயம் பூசி இருக்குது. ஒரு பலகையில் பூசி விட்டால் அன்னை சிவப்பு பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோம். ஆகவே ஒரு நிறத்தை, ஒரு பெயிண்டை, ஒரு கலரை நாம் எடுத்து காட்ட வேண்டுமாக இருந்தால், ஒரு சுவரை, ஒரு பலகையை நாம் பயன்படுத்துவது போல அல்லாஹ் இந்த ரூஹை எடுத்து காட்டத்தான் இந்த உடம்பை அவன் அவதானித்திருக்கிறான், இந்த உடம்பை அவன் உருப்படுத்தி இருக்கிறான். இந்த உடம்புக்குள் இந்த ரூகை அல்லாஹ் செலுத்தி இந்த ரூஹுடைய நிலைப்பாடுகளை அல்லாஹ் பூமியிலே பிரதிபலிக்க வைத்திருக்கிறான். எனவே சூரா பனி இஸ்ராயலுடைய 85வது வசனம் இது சம்பந்தமான விளக்கத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறது. வயஸ்அலூனக அனி ரூஹ், நபியே நாயகமே, மனித உடம்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரூகை பற்றி உடத்திலே கேட்கிறார்கள். குலி ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியே நாயகமே சொல்லுங்க, ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் செயல்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல, அல்லாஹ்வுடைய அனுமதியில அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, ரூஹ் சம்பந்தமான மனிதனுடைய உடம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ரூஹ் பற்றிய கலை, அது பற்றி உள்ள ஞானம், அது பற்றி உள்ள இல்மு, அது கொஞ்ச பேருக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை நீங்க எல்லாரும் பேசலாம், ஆனா ஒரு சாப்பாட்டு கடையில ஒரு அறிவித்தல் போடப்பட்டிருந்தது, அது அவருக்கு துணை அறிவித்தல். ஆனா அதை வாசித்தவர்கள் இரண்டு விதமாக விளங்கி கொண்டார்கள். ஒரு சாப்பாட்டு கடையில எல்லாம் இருக்கிறது, அங்கே தோசை விற்பனை பண்ணப்படுகிறது, அந்த தோசைக்கு தொட்டுக் கொள்வதற்காக சட்டியும் கொடுக்கிறார்கள், தோசைக்கு தொட்டுக் கொள்ள சட்டியும் கொடுக்கிறார்கள். சட்டியுடைய விலை தோசையை விட விலை கூடி போய்விட்டது என்பதற்காக வேண்டி அந்த சாப்பாட்டு கடை முதலாளி சொன்னாரு, இன்றையிலிருந்து தோசைக்கு சட்னி கொடுக்கிறல்ல, சாம்பாரோட மாத்திரம் நிறுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி உடனே ஹோட்டல் வெயிட்டரை கூப்பிட்டு சொன்னாரு, நீ ஒரு அறிவித்தல் போட்டுடு, எந்த நாளும் நீ வாரவங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி இருந்தா அதுக்குன்னு உன நாக்கு தேஞ்சி போயிட்டு, அதனால ஒரு பலகையில எழுதி போடு அப்படின்னு சொன்னார். என்னன்னு போட்டா, இன்று இனிமேல், அதாவது இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை அப்படின்னு போட்டார். இது நமக்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறேன், இதெல்லாம் மிம்பர் மேடையில சொல்ற விஷயமானு நினைக்காதீங்க. அப்ப அறிவித்தல் போட்ட உடனே சாப்பிடுவதற்கு ஒருவர் வந்தாரு, அப்ப வாசிச்சாரு, வாசிச்சுட்டு சொன்னாரு, தோசை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சாரு, தோசை கொண்டு வந்து வச்சாரு. எங்கப்பா சட்னி கேட்டாரு, அதான் பலகையில போட்டு இருக்கிறமே வாசிச்சு பாக்கலையா அப்படின்னு சொன்னாரு. சரி, வாசிச்சு பார்த்துட்டு மறுக்க சாப்பிட்டுட்டு இன்னொரு தடவை இன்னொரு தோசை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொன்னார். இரண்டாவது தோசை கொண்டு வரப்பட்டது. அப்ப வந்தோடனே மறுக்க கேட்டார், எங்க சட்னி அப்படின்னு சொல்லி உடனே சொன்னாரு, நேரத்தோட வாசிச்சது உங்களுக்கு மறந்து போயிட்டுதா சின்ன தோசையில, அதனால இன்னொரு தடவை வாசிங்க அப்படின்னு சொன்ன பொழுது கடைக்கு வந்து அவர் சொன்னாரு, நீ வாசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் வாசிச்சாரு, இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை அப்படி சொல்லி இங்க வாசிப்பாங்களாம் அப்படி சொன்னே இவர் வாசித்தாரு. இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை அப்படின்னு வாசித்தாரு. முதலாவது வாசித்தாரு இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை. இவர் வாசித்தாரு இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை. அதனால முதல் தோசைக்கு தானே இல்ல, இப்ப ரெண்டாவது செட்டு சாப்பிடுறேன் அதுக்கு தரலாம் அல்லவா அப்படின்னு கேட்டாரு. ஒரு வார்த்தை ஒருவருக்கு உண்டு இன்னொருவருக்கு இல்லை. அப்ப அதனால பெரிய பிரச்சனையா பேசிட்டு அந்த போர்டை அழிச்சிட்டு இனிமேல் தோசைக்கு சட்னி இல்லைன்னு போட்டா சரிதானே அப்படின்னு போல் எழுதி போட்டார். இனிமேல் இனிமேல் தோசைக்கு சட்னி இல்லை. இன்னொரு மனுஷன் வந்தாரு, பசி அவருடைய சிறு குடல பெருகொடல் தின்ன போகுது, இந்த நாலு தோசை கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்ப தட்டு தட்டா கொண்டு வந்து வச்சப்பட்டுச்சு. அவரும் போட பார்த்து எங்கெங்க சட்னி அப்படி கேட்டாரு. அதான் போட்டிக்குதமே இனிமேல் தோசைக்கு சட்னி இல்லை. அப்படியா ஒரு தோசை சாப்பிட்டு சொன்னாரு. அப்ப சட்னி கொண்டு வாங்களே மறக்க கூப்பிட்டாரு. எங்க வாசிச்சது ஞாபகம் இல்லையா, நீங்க வாசிங்கோன்னு சொன்னாரு. அவர் வாசிச்சாரு இனிமேல் தோசைக்கு சட்னி இல்லை. இவர் வாசிச்சாரு இனி மேல் தோசைக்கு சட்னி இல்லை அப்படின்னு சொன்னாரு. சரியா, மேல் தோசையை சாப்பிட்டா ரெண்டாவது தோசைக்கு சட்னி தரலாம் அல்லவா அப்படின்னு கேட்டார். எனவே ஒரு வார்த்தை இருவருக்கு எப்படி பிரதிபலிக்கிறது. ஆனா ஒரு 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 வார்த்தை ஒரு விளம்பரம் தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. விளக்கம் தான் இருவருக்கு வித்தியாசம். இது போல ரூஹு சம்பந்தமான மனித உடம்புக்குள்ளே வாழ்கின்ற ரூஹு சம்பந்தமான விளக்கத்தை பேசுவதற்கு நிறைய மக்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர உங்களை விட்டா வேறு யாரும் இல்ல. அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தௌராத் வேதத்தை படித்த பாதிரிமார்களும் வந்து கண்மணி நாயகத்தில ரூஹை பற்றி கேட்டார்கள். அவர்கள் அது சம்பந்தமான இல்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யார சூழல்லா சொல்லுங்க. அது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரூஹு அல்லாஹ்வுடைய உத்தரவிலே செயல்படுகிறது அப்படின்னு அந்த சொல்லுக்கு முபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது பின்வருமாறு எழுதுகிறார்கள். அதாவது அல்லாஹ் ரூஹோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். அந்த உடன்படிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த உலகத்திலே நான்கு தரப்பினர்களை பார்க்கிறோம். பூமிகளை நல்ல ஆழ்ந்து யோசிங்கோ. ஒரு கூட்டம் பூமியிலே பிறக்கிறது, அது முஸ்லீமாக பிறக்கிறது. ஒரு கூட்டம் ஒரு உயிர் பூமிக்கு வருகிறது. ரூஹு உடம்புக்குள் செலுத்தப்பட்டு ஒரு உடம்பு பிறக்கும் பொழுது, ஒரு மனித உடம்பு உலகத்துக்கு வரும் பொழுது அது முஸ்லீமாக பிறக்கிறது, பூமியிலே முஸ்லீமாக வாழ்கிறது, முஸ்லீமாக மரணிக்கிறது. அது போய் என்ன செய்கிறது, முஸ்லீம்களுடைய தரப்பிலே போய் சேர்ந்து விடுகிறது. இன்னொரு ரூஹு இன்னொரு மனித உடம்பு பிறக்கிறது, காபிராக பிறக்கிறது, காபிராக பூமியிலே வாழ்கிறது, காபிரிங்களோடு போய் அது சேர்ந்து விடுகிறது. சரியா, மூன்றாவது முஸ்லீமாக பிறக்கிறது, அது தாய் தகப்பர்கள் பெற்றோர்கள் முஸ்லீம்கள், முஸ்லீமான ரூகாக பூமியிலே பிறக்கிறது. ஆனால் அது காலத்தின் ஏற்ப காலத்துடைய மாற்றத்துக்கேற்ப அது குஃபுராகி விடுகிறது, காபிராகி விடுகிறது, குஃபுரிலே மரணிக்கிறது, காபிராக போய் சேர்ந்து விடுகிறது. நாலாவது பூமியிலே காபிராக ஒரு ரூகு பிறக்கிறது. காபிராக ஒரு மனிதன் பிறக்கிறான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான், அவன் முஸ்லீமாக போய் சேர்ந்து விடுகிறான். இப்படி முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக மரணிப்பதும், முஸ்லீமாக பிறந்து காபிராக மரணிப்பதும், காபிராக பிறந்து காபிராக மரணிப்பதும், காபிராக பிறந்து முஸ்லீமாக மரணிப்பதும் இந்த ரூஹுடைய நாலு தன்மைகளை அல்லாஹ் அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா என்கிற அந்த ஆயத்தின் கருத்திலே நாங்கள் படிக்கிறோம். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களது நாயனாக இல்லையா அப்படின்னு அல்லாஹ் ஆலமுல் அருவா என்கிற உயிர்களோடு அல்லாஹ் ஒப்பந்தம் செய்தான். இது குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை. குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களது நாயனாக இல்லையா என்று அல்லாஹ் இந்த உடம்பை பார்த்து கேட்கல, இந்த உடம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரூஹோடு தான் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்தான். நான் உங்களது நாயனாக இல்லையா, காலு எல்லா உயிர்களும் சொன்னத பலா நீதான் எங்களது நாயன் என்று. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், சரி நீங்க எல்லாம் என்ன நாயனா ஏற்றுக்கொண்டிட்டீங்க அப்படி அல்லாஹ் உட்டானா, இல்ல அப்படி உட்டிருந்தால் உலகத்தில் பிறக்கின்ற எல்லாமே முஸ்லீமாகத்தான் பிறக்கணும்.
உலகத்தில் பிறக்கின்ற எல்லா ரூஹுகளும் முஸ்லிமுடைய அடிச்சுவடியிலே தான் பின்பற்றி வாழணும். ஆனால் அப்படி அல்ல. காலு எல்லாம் சொன்னது பலா, நீதான் எனது நாயன் என்று. ஏனென்றால் நாங்கள் வார்த்தையில சகாதத்து சொல்லும் பொழுது சொல்கிறோம், நாவினால் நாம் அதை உட்படுத்தினாலும் உள்ளத்தினால் ஏற்றி அதை நாவினால் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா, அப்படிதான் சொல்லுகிறோம். நாவினால் நீயத் என்பதாயிருந்தாலும் அதை கல்புல உள்ளத்தில் அது இடம்பெறணும், நாவினால அதை வெளிப்படுத்தணும். இதை போலதான் நீங்க ஏற்றுக்கொண்டது நான் தான் உங்களது இறைவன் என்று நீங்க சொல்றீங்க. காலு கவுல், கவுல் சொன்னா வார்த்தை, நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. இப்ப அந்த கவுலை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக வேண்டி அந்த ரூஹுகளோடு அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்தான், எனக்கு நீங்க சுஜூது செய்யுங்கோ, நான் உங்களது நாயன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எனக்கு நீங்க சுஜூது செய்யுங்கோ என்று அல்லாஹ் சொன்னான். உடனே எல்லா ரூஹுகளும் சுஜூது செய்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இல்லை, எல்லா ரூஹுகளும் சுஜூது செய்யவில்லை. அவைகளிலே பாதி ரூஹுகள் தான் அல்லாஹ்வை சுஜூது செய்தது, மீதி ரூஹுகள் சுஜூது செய்யவில்லை. எனவே சுஜூது செய்தவர்களை நாம் லேசான ஒரு அடையாளம் காணலாம், அவர்கள் தான் மூமின்கள் முஸ்லிம்கள். சுஜூது செய்யாத ரூஹுகள் நாம் லேசான ஒரு அடையாளம் காணுவதாக இருந்தால் அவர்கள் தான் காபிர்கள், அவர்கள் தான் காபிர்கள். சரி, இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, சுஜூது செய்த ரூஹுகள் எல்லாம் தன்னுடைய சுஜூதனை கடமையை முடித்துக் கொண்டு எழும்பும் போது பார்க்கிறது பாதி ரூஹுகள் பின்னால் சுஜூது செய்யாமல் இருக்கிறது, பாதி ரூஹுகள் பின்னால சுஜூது செய்யாமல் இருக்கிறது. உடனே சுஜூது செய்த ரூஹுகளிலே சில ரூஹுகள் நினைக்கிறது, நாம ஏன் சுஜூது செஞ்சோம், நாம ஏன் சுஜூது செஞ்சோம், சுஜூது செய்யாமல் இருக்கிறதுச்சே அப்படின்னு என்ன செய்கிறது, நினைத்தது, அப்படி நினைக்கிறது. இது மனிதனுடைய செயல்பாடுல ஒன்று. இன்று நாம் செய்கிறோம் ஒரு கருமத்தை, ஒரு வேலையை செய்வோம், செஞ்சு போட்டு சொல்லுவோம், அநியாயமப்பா செஞ்சது, செய்யாம இருக்கிறிந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். எனவே இது போலதான் சுஜூது செய்த ரூஹுகள் சில ரூஹுகள் நினைத்தது, நாங்களும் சுஜூது செய்யாமல் இருந்த மக்களோடு அந்த ரூஹுகளோடு இருக்க இருந்துச்சே, நாம ஏன் சுஜூது செய்தோம் என்று. அப்படிப்பட்டவர்கள் பூமியிலே முஸ்லிமாக பிறந்து அவர்கள் தான் காபிராக மரணிப்பது. ஏண்டா சுஜூது செய்யவங்க நினைச்சாங்களே, நாங்கள் சுஜூது செய்யாமல் இருக்க இருந்துச்சே, அதனுடைய நிலைப்பாடுதான் அல்லாஹ் அவர்களுக்கு அங்கே இஸ்லாத்துடைய பாக்கியத்திலிருந்து நீங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி விடுவான். மூன்றாவது, இது மூன்றாவது. நாலாவது, சுஜூது செய்யாமல் இருந்த ரூஹுகளின் சில ரூஹுகள் நினைத்தது, நாங்களும் சுஜூது செய்ய இருந்திருச்சே அப்படி நினைத்தது, நாங்களும் சுஜூது செய்ய நினைச்சிருந்துச்சே அப்படி நினைக்கிறோம். இன்னைக்கு போயிருக்க மாட்டோம், போனவர் கால் பண்ணி சொல்லுவாரு இப்படி எல்லாம் வரவேற்பு நடக்குது அப்படி சொன்ன உடனே இவர் நினைப்பார் நாங்களும் போக இருந்துச்சே அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சுஜூது செய்யாமல் இருந்தவைகளிலே சில ரூகுகள் நினைத்தது, நாங்களும் சுஜூது செய்ய இருந்துச்சே என்று. அப்படிப்பட்ட ரூகுகள் பூமியிலே காபிராக பிறந்து இஸ்லாத்துடைய பாக்கியத்தை பெறும், எனவே அவைகள் சொர்க்கத்துக்கு போகும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா, நான் உங்களது நாயனாக இல்லையா, ஆம் நீதான் ரப்பு என்கிற அந்த சொல்லுக்கு தஃப்ஸீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். உமிங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித உடம்புக்குள்ளே புகுத்தப்படுகின்ற ரூஹு இருக்கிறது அல்லவா, அது எப்ப புகுத்தப்படுகிறது? நீங்க எல்லாம் படித்த விஷயங்கள், தாயுடைய கருவறையில் நாம் மூன்று கட்டங்களில் வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கிறோம். ஒன்று நுத்துஃபா என்கிற ஒரு விந்து துளியாக, அப்புறம் அலகா என்கிற ஒரு இரத்த துளியாக, அப்புறம் முழுகா என்கிற ஒரு சதை கட்டியாக. இப்படி மூன்று கட்டங்கள், 40 40 40 நாட்கள், 3 40 நாட்கள் தான் நாம் தாயுடைய கருவறையில் ஆரம்ப அஸ்திவார அமைப்பு. 4 மாதங்கள் 3 40 நாட்களை எண்ணி பார்த்தால், 1 40 நாள், 2 40 நாள், 3 40 நாள், 3 12 சொன்னா 120 நாட்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் என்று கணக்கு போட்டு பார்த்தா 4 மாதம் 120 நாட்கள். எனவே 4வது மாதமாக நிரப்பும் பொழுதுதான் அல்லாஹ் அங்கே உள்ள ரூஹை அந்த சதை கட்டிக்கு அல்லாஹ் ஊத வைக்கிறான். தாயுடைய கருவறைக்கு அந்த 4வது மாதத்தில் ரூஹு ஊதப்படுகிறது. மனிதனுடைய ரூஹு ஊதப்படுகின்ற இடம் எது தெரியுமா? மனிதனுடைய 2 மூக்குத்துவாரங்கள். 2 மூக்குத்துவாரத்தாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உடம்புக்கு ரூஹை ஊத வைக்கிறான். எப்படி டியூபு டயருக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கிற டியூபு, நீங்க டியூப் இல்லாட்டி டியூப்லெஸ் டயரா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வாகனங்கள் நிறைய டியூப்லெஸ் டயர் தானே பாவிக்கிறாங்க, அதுக்குள்ள டியூப் கிடையாது, வெறுமனே சும்மா கோராதான் ஆனா அந்த டியூப்லெஸ் டயருக்கு நீங்க காத்த பொருத்துவதா இருந்தாலும் நினைச்ச பக்கத்தால ஓட்ட போட்டு பொருத்த முடியுமா? முடியாது. டியூபா இருந்தாலும் டியூப்லெஸ் டயரா இருந்தாலும் அதை காற்ற செலுத்துவதற்கு அதற்கு ஒரு பகுதி இருக்கு, அது சொல்லுவாங்க வேல்னு சொல்லுவாங்க, வேல் இல்லையா? அதாலதான் என்ன செய்யணும், காற்று புகுத்தணும். அப்படி புகுத்தினாதான் டியூபு பெருசாகும், கா டயர் பெருசாகும். நினைச்ச பக்கத்துல ஓட்ட போட்டு கொண்டு நீங்க காத்த போட போனா பார்த்து போவாது, சரியா? இத போலதான் அல்லாஹ் இந்த உடம்புக்கு வேலை போல மனிதனுடைய இரண்டு மூக்கு துவாரங்களையும் அல்லாஹ் பாவித்திருக்கிறான். இந்த இரண்டு மூக்கு துவாரங்கள் மூலமாகத்தான் இந்த உடம்புக்கு ரூஹு பாய்ச்சப்படுகிறது. அது நேரே மனிதனுடைய மூளை பகுதியில் போய் படும், பட்டு அங்கிருந்து உடம்புடைய எல்லா பகுதிகளுக்கும் அது அப்படி வியாபிக்கும். முதல் முதலாக நபியுன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் மூக்கு துவாரத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கெல்லாம் ரூஹ ஊத வைத்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் செஞ்ச வேலை என்ன செஞ்சாங்க, எழுந்தி தும்மினார்கள். அவங்களோட ரூஹுக்கு உடம்புக்குள் மூக்குக்குள்ள ஏதாவது ஒன்று போனா தும்மலு என்பது அன்றிலிருந்து வந்ததுதான். சிலவங்களுக்கு பார்க்கறோம் இல்லையா, மூக்குக்குள்ள ஏதாவது ஒண்ணு போனா தும்மல் வருகிறது. ஏன் அவங்க வாப்பா தும்மனை சுட்டி நீங்களும் தும்முங்கோ அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்தான். இன்னல்லாஹு யுஹிப்புல் உத்தாஸ் வயக்ரஹு தத்தாவுப். அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான், கொட்டாவி விடுவதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னாங்க கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மூக்கு துவாரத்தின் மூலமாகத்தான் மனித உடம்புக்கு ரூஹு பாய்ச்சப்படுகிறது. அப்படி பாய்ச்சப்பட்ட அந்த ரூஹு தாயுடைய கருவறைக்குள்ளே ஏறத்தாழ ஒரு நிரப்பமான 9 மாதங்கள்னு சொன்னால் அதிலே 5-6 மாதம் நக்கால பகுதி அந்த ரூஹு அந்த உடம்புக்குள்ளே அப்படியே தாண்டவமாடிக்கொண்டு அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பதான் எங்க அம்மா அம்மா நினைக்கிறாங்க அந்த குழந்தையுடைய அசைவை உணர்கிறார்கள். குழந்தை துடிக்கிறது, அசைகிறது, அசையவில்லை என்றிருந்தால் துடிக்கவில்லை என்றிருந்தால் எங்களுக்கு சொல்லிருங்கோடு சொல்லி வைத்தியர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். காரணம் அதுதான். எனவே இப்ப 9 மாதம் நிரப்பமான பொழுது எங்களோட தாய் எங்களை பெற்றெடுக்கிறாள், எங்களை எங்களோட தாய் பெற்றெடுக்கிறாள். பூமிக்கு நாம் முதலாவது வருகிறோம். வந்த உடனே வருகின்ற நாம் சிரித்து கொண்டு வருகிறோமா, அழுது கொண்டு வருகிறோமா? பூமிகள் எல்லாவுடைய நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறப்பதற்கு அடையாளமாக சவுத்துக்கு வெளியில கதவுக்கு வெளியில இருக்கிறாரு, ரூமுக்குள்ள மனைவிக்கு பிரசவம் நடக்குது, உள்ள பிறந்துட்டு அடையாளம் காட்டுவது சிரிச்சு கொண்டுவதல்ல. குழந்தை உள்ளே அழுகின்ற சத்தம் கேட்டு விட்டால் சொல்லுகிறார்கள், குழந்தை பிறந்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். குழந்தை பிறக்கும் பொழுது அழுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்தில் எப்படி எழுத்தெல்லாம் ஆதாரம் பார்க்கறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான், அதிகார வர்க்கத்தினர்களாக இருந்தாலும் சரிதான், குழந்தையின் அழுகை எதற்காக என்பதற்கு அர்த்தம் தெரியாது. ஆனா தாய்க்கு தெரியும், தாய்க்கு தெரியும் புள்ள அழுகுது எதற்காக. தாய்க்கு தெரியும் பசியினால் அழுகிறது, உடனே பால் கொடுக்கிறார். குழந்தை அழுகிறது எதற்காக, தூக்கத்துக்காக அழுகிறது, எனவே அவள் அந்த குழந்தையை தூங்க வைக்கிறாள். குழந்தை அழுகிறது எதற்காக, வயசுல வழி வந்ததற்காக வேண்டி அதற்கு மருந்து செய்கிறாள். குழந்தையுடைய அழுகையில் இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு அழுகை பசிக்கு, இன்னொரு அழுகை தூக்கத்துக்கு, இன்னொரு அழுகை வலிக்கு. நமக்கு கேட்டா அது தலைவலி இல்லையா, தாய்க்குத்தான் அது வருத்தம். நமக்கு குழந்தையின் அழுகை கேட்டா தொலைஞ்சி அங்கே கொண்டு போவாப்பா அப்படி நாம் சத்தம் வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய பாடம் எந்த டிக்ஷனரியில் எழுதிக்கு சொல்லுங்க பார்க்கலாம், அல்லது எந்த முஞ்சிதுல இருக்குது, எந்த காமூசில இருக்கு, எந்த தப்சீர்ல இருக்குது. தாயுடைய அந்த உணர்வு தன்மையிலே அந்த குழந்தையின் அசைவு தெரிந்து விடுகிறது. அதனால தான் உதாரணம் சொல்கிறோம், தாய போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்கிறோம். நூலுடைய கொளுத்தி அதிலிருந்து வரப்போகின்ற சேலையில் தெரியும். தாயுடைய தன்மை, அந்த தாயுடைய ஒழுக்க நெறி, அந்த தாயுடைய மரபு, அந்த தாயுடைய அமைப்பு எல்லாம் அவர் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் வெளிப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப குழந்தை பிறந்ததுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் தான், என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பர்கள், உங்களுக்கும் மூட பெற்றோர்கள், நமக்கு இல்மு கற்று தந்த உஸ்தாதுமார்கள், மசாயிகுமார்கள், அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் எண்ணில் இடங்காத உலகத்தில் உள்ள மனுக்கள் எல்லாருக்கும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் தான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இன்றி அமையாத ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் தாயுடைய கருவறை இருந்து பிரசவமாகும் பொழுது, துன்யாவுக்கு அவன் பிரதிபலிக்கும் பொழுது, துன்யாவுக்கு அவன் காலடி எடுத்து வைக்கும் போது, அவனுடைய ரூஹோடு, அவனுடைய 4வது மாதத்தில் ஊதப்பட்ட அந்த ரூஹோடு இன்னும் 2 சக்திகளை அல்லாஹ் அதற்குள்ளே பணிக்கிறான், சேர்க்கிறான். அதிலே ஒன்று ஒரு மலக்குடைய தன்மை, ஒரு மலக்குடைய தன்மையை அல்லாஹ் அந்த மனிதனோடு சேர்க்கிறான். இரண்டாவது, ஒரு ஷைத்தானுடைய தன்மையையும் அல்லாஹ் அந்த ரூஹுக்குள்ளே பாய்ச்சுகிறான். அந்த ரூஹுக்குள்ளே ஷைத்தானுடைய அந்த தன்மை பாய்ச்சப்பட்டதுதான் காரணம், அந்த குழந்தை தாங்க முடியாமல் சத்தம் போட்டு அழுகிறது. இதுதான் காரணம், இதுதான் காரணம். அதனாலதான் அல்லாஹ் சூரா ஆலை இம்ரான்ல சொல்கிறான், உலகத்தில் இரண்டு பேருக்கு அந்த குழந்தை பிரசவிக்கும் ஒரு சமயத்தில் ஷைத்தானுடைய தாக்கம் கிடையாது. ஒன்று மரியம் நாயகி, இரண்டாவது மரியம் நாயி பெற்றெடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதற்கு குர்ஆன் சொல்லுகிறது, வைன்னி உரீதுஹா பிக வ ذுரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம். மரியம் நாயகியுடைய தாயார் கேட்ட துஆ, யா அல்லாஹ், என் பிள்ளையையும் என் பிள்ளை பெற்றெடுக்கிற பரம்பரையையும் நான் ஷைத்தானியத்துடைய தன்மையின் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு தாய் கேட்ட துஆ அல்லாஹ்வுடைய இயற்கையான நியதியையே மாற்றியது. தாய் தகப்பட துஆ அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது. மூமிங்களே, மரியம் நாயி கேட்ட, மரியம் நாயி பாதுகாப்பு தேடுகிறேன். தாக்கம் கிடையாது. இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நம்மோடு ஒரு மலக்கும் இருக்கிறாரு, ஒரு இபிலிஸும் இருக்கிறார், அப்படிதானே? நம்மோடு ஒரு மலக்கும் இருக்கிறார், ஒரு சைத்தானும் இபிலிஸும் அல்லாஹ் சாட்சி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அப்படி ஒன்று அமைப்பு ஒன்று உண்டாடு கேட்டாங்க சஹாபாக்கள். ஏன்னா உலகத்துல பிறக்கிற எல்லா மக்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த தன்மை உண்டு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கும் அது உண்டாடு கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? ஆம்னு தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கும் ஒரு இபிலிஸ் அல்லாஹ் சாட்சி தான் வைத்திருக்கிறான், ஆனா அவன் உங்க மாதிரி ஆள் இல்ல, உங்களுக்குள்ள ஆள் மாதிரி அல்ல. அவன் என்னை கொண்டு ஆமனபி, அவன் என்ன கொண்டு ஈமான் கொண்டு விட்டான், அவன் எனக்கு நல்லதுதான் என்னாலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் இந்த உடம்புக்குள்ள இன்னர் இரண்டு சக்திகள் உண்டு என்பதை நாம் மறந்துவிடாது. ஒன்று மலக்குடைய தன்மை, இரண்டாவது ஒரு சைத்தானத்துடைய தன்மை. இப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன கேள்வி? சரி, இந்த உடம்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆயுஷை அல்லாஹ் எழுதுகிறான் அல்லவா? நாங்க படிச்சிருக்கிறோம், தாயுடைய கருவறை இருக்கும் பொழுது அவனுக்கு இவ்வளவு காலம் பூமியில வாழணும் என்பதற்குரிய அந்த வாழ கால அமைப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். சரி, சும்மா சொல்லுவோமே, 50 வருஷம் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால், இந்த 50 வருஷம், இந்த 50 வருஷமாக அவனோடு அந்த மலக்குடைய சக்தியும் உண்டு, அந்த இபிலிஸுடைய சைத்தானுடைய சக்தியும் உண்டு. மூமிங்களே, இப்ப அந்த 50வது வயசுல இந்த மனிதன் மரணிக்கிறாராக இருந்தால் அன்றைய நேரத்தில் உள்ள நிலைப்பாடை நாம் படிக்கணும். அன்றைய நேரத்தில் உள்ள நிலைப்பாடை நாம் தெரியணும். பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், இமாம் அஹமத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய முஸ்னத் கிரந்தத்திலே, முஸ்னத் அஹமத் கிரந்தத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஒரு நாள் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனத்து சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டாங்க. நாங்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அந்த சஹாபியுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டோம். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய நல்லடக்கத்துக்காக அவருடைய கபரை நெருங்கி வந்திருக்கிறார்கள். அந்த சஹாபி கபருக்குள்ளே வைக்கப்படுகிறார். அந்த சஹாபி லஹது புல்லை குழிக்குள்ளே வைக்கப்படுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய அந்த ஜனாசா அந்த கபருக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டாங்க. வஜலஸ்னா ஹவுலஹு, நாங்களும் கண்மணி நாயகத்தை சூடால உட்கார்ந்து கொண்டோம். வகன்னலா ரூஸினத் தைர், நாங்க உட்கார்ந்திருந்த விதத்தை பார்த்தா எங்க தலையில வந்து பறவைகள் வந்து குந்தி விட்டு போகும் போல அந்த மாதிரி நாம் அமைதியாக நாம் என்ன செய்தோம், அந்த சஹாபியுடைய ஜனாதாவை அந்த கபரை சுத்தி நாங்க உட்கார்ந்திருந்தோம். கண்மணி நாயகத்துடைய கையிலே ஒரு குச்சி இருந்தது, என் குத்து அருள், அத ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூமியில வச்சு அதை கிண்டி கொண்டிருந்தாங்க, குத்தி கொண்டிருந்தாங்க. கண்மணி நாயகம் அவங்க தலைய ஒசத்தி எங்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபருடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படி சொன்னாங்க. மர்ரத்தைன் அவ் தலாசன், ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை ரசூலுல்லாஹி எங்களை சொல்லியிருப்பாங்க, கபருடைய தண்டனையில் பாதுகாப்பு தேடுங்க அப்படி சொல்லி போட்டு தொடர்ந்து சொன்னாங்க. இன்னல் அபுதல் மூமின், இதாத்தான பின் கித்தாய் மின துன்யா. ஒரு மூமினான மனுஷன் இந்த உலகத்தை விட்டு பிரியா விடை பெற போகிறார். 50 வயசு சொல்லுவோமே, 50 வயசு ஒரு அடியான், அவர் என்ன செய்வார், இந்த உலகத்தை விட்டு பிரியா விடை பெற போகிறார். சக்கராத்தில் இருக்கிறார், மறுமையை நோக்கி அவர் பிரயாணமாக போகிறார். அந்த சமயத்தில் அல்லாஹ் அந்த நல்லடியாரை எப்படி கண்ணியப்படுத்துகிறான் தெரியுமா? நசல இலைஹி மலாயிக்கத்து மின சமா, பூமி வானத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு மலக்கு கூட்டத்தை அல்லாஹ் அவன் பக்கம் அனுப்புவான். அந்த மூமினான மனுஷன் சக்கராத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய மலாய்க்கா கூட்டம் வந்திருக்கிறான். அந்த மலாய்க்கா கூட்டத்தை பார்த்துதான் சிலவங்க புலம்புவது உண்டு. ஆட்கள் வாராங்க, தள்ளி உட்கார்ந்து கொள்ளுங்கோ, அவர் வந்திருக்கிறார், இவர் வந்திருக்கிறார் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நாங்க அதான் மௌத்தா போனவர் சொல்லுகிறோம், அவர் சொன்னார் இப்படி சொன்னாரு, தூரமாய் நின்றுக்கோங்கோ, கொண்டு வரலாம் உள்ள போங்கோன்னு சொன்னாங்க. இதுதான் அந்த மலக்குமார்களுடைய காட்சியாகும். நசல இலைஹி மலாயிக்கத்து மினத்தமா, வானுலகத்திலிருந்து அல்லாஹ் ஒரு மலக்கு கூட்டத்தை அனுப்புகிறார். அந்த மலாயிக்கமாருடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? பீருல் உஜூ, முகமெல்லாம் ரொம்ப பளீரென்று வெளிச்சு கொண்டு பிரகாசித்துக் கொண்டு பலபல என்று இருக்கும். கண்ண உஜூவும் ஷம்ஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மலாயிக்கமுடைய முகமெல்லாம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும். மஹும் கஃபனுன், அந்த மலாயிக்கமாருடைய கையில ஒரு கஃபன் துணி இருக்கும். மின் அக்ஃபானில் ஜன்னா, அது சொர்க்கவாசிகள் கஃபன் செய்கின்ற ஒரு துணியாகும். வஹனூத்து மின் ஹனூத்தில் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசனை திரவியமான மிஸ்கு அம்பர் காபூர் என்கிற அந்த மூன்றும் கலந்த ஒரு வாசனை பொருளும் இருக்கும். அந்த கஃபன் துணி எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பசர், இந்த மூமினான அடியானுடைய வலது பக்கமாகும் இடது பக்கமா உட்கார்ந்து இருப்பாங்க. இவர் அப்படி எழுப்பி பார்த்தா இவருடைய பார்வை எவ்வளவு மட்டுப்படுமோ அவ்வளவு வரைக்கும் சப்பு சப்பாக அந்த மலாய்க்காமார்கள் நினைச்சுவாங்க, உட்கார்ந்து மலக்குள் மௌத்துடைய வருகையை எதிர்பார்த்திருப்பாங்க. சும்மா எகியு மலக்குள் மௌத். இப்ப இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து ஹத்தா எஜிலிஸ் இந்த ரௌசிஹி, இந்த மூமினுடைய தலைமாட்டின் பக்கம் வந்து உட்காருவாங்க. மலக்குள் மௌத்தவங்க உட்கார்ந்து சொல்லுவாங்க, ஐயத்து நஃப்ஸு தய்யிபா, இந்த உடம்ப பார்த்து சொல்ல மாட்டாரு, மலக்குள் மௌத் சொல்லுவாரு, ஐயத்து நஃப்ஸு தய்யிபா, மனமான ஆத்மாவே உஹுருஜி, நீ வெளியாகு அப்படி சொன்ன உடனே முட்டக்கோரிக்கிற முட்டக்கோரு, இந்த முட்டக்கோரை உடைச்சு கொண்டு குஞ்சி வெளியே வார மாதிரி என்ன செய்யும்? சுபஹானல்லாஹ், இந்த உடம்புக்குள் இருக்கின்ற இந்த ரூஹு அப்படியே வெளியாகும். அப்படி வெளியான உடதான் தாமதம். சுபஹானல்லாஹ், பக்கத்தில் இருந்த அந்த மலாயிக்கமார்கள் இந்த மலக்குள் மௌத்துடைய கையில் இருந்து அதை வாங்கிக் கொள்வார்கள். வாங்கி அந்த ரூகை அப்படியே என்ன செய்வார்கள்? கொண்டு வந்த கஃபன் துணியினால் அப்படியே சுத்தி அந்த வாசனை திரவியத்தை மேலே அப்படியே தெளித்து அப்படியே அதை போர்த்திக் கொள்வார்கள். அந்த நேரம் வீசுகின்ற அந்த வாசனை இருக்கிறது அல்லவா, மனுகர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லோரும் அதை அனுபவிப்பார்கள். அன்றைய நேரத்தில் உலகத்திலே ஒரு வாசனை பொருள் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது இந்த மனிதனுடைய ரூஹிலிருந்து வெளியாகக்கூடிய வாசம் தான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உடம்ப நாங்க நீங்க அழகுபடுத்துறதுக்கு சுபஹானல்லாஹ் எவ்வளவு ஏற்பாடு, கண்ணாடிக்கு முன்னால இருந்து அந்த கிரீமை பூசுறோம், இந்த கிரீமை பூசுறோம், பவுடரை பூசுறோம், அந்த கணக்கில் பவுடரை பூசுறோம், கிலோ கணக்கில் பூசுறோம், எல்லாம் பூசி அரை மணி நேரம் போகல, உருட்டி எடுத்த உடனே பவுடர் 10 கிராம் தான், தோல்ல இருந்து வாரது 100 கிராம் ஆகி விடுகிறது. எனவே இப்படி இருக்கிறது. இதவிகள் எல்லாவுடைய நல்லடியாக்களே, ஷாம்பு பூசுறோம், சோப்பு பூசுறோம், எல்லாம் பூசி பூசி வேலை இல்ல, உடம்பு கருப்பா தான் இருக்குது, உடம்பு வெள்ளையாகிறப்பல இல்ல, வெள்ளையா உள்ள ஷாம்பும் வெள்ளையா உள்ள சோப்பும் கருப்பாகி விடுகிறது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடாகும். இந்த உடம்புக்குள் இருக்கின்ற ரூஹு வெளியானதுதான் தாமதம். அந்த ரூஹில் இருந்து வெளியாகின்ற அந்த வாசனை இருக்கிறது அல்லவா சுபஹானல்லாஹ், அந்த நேரத்தில் இருக்கின்ற அந்த உலகத்தில் உள்ள வாசனை அதுதான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எடுத்துக்கொண்டு இந்த மலாயிக்கமார்கள் சமாவு துன்யா என்கிற அடிவானத்துக்கு போவார்கள். அங்கே மலாயிக்கமார்கள் அதிகாரிகள் இருக்கிறாங்க, கேட்பாங்க இது யாருடைய ரூஹு அப்படின்னு கேட்பாங்க. மகால ரூஹு தையிப், மலாயிக்கமார்கள் கேட்பாங்க கண்மணி நாயகம் அவங்க சொன்னாங்க இந்த மனமான ரூஹு யாருடையது அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மலாயிக்கமார்கள் சொல்லுவாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னாருடைய மகன் இன்னாருடைய ரூஹு அப்படின்னு சொல்லுவார்கள். உடனே இந்த மலக்குகள் நினைப்பாங்க, நாம இந்த ரூஹாக இருக்க கூடாதா, நாம இந்த ரூகாக இருக்கக்கூடாதான் அப்படி நினைச்சுவார்கள். அந்த மலாய்க்கமார்கள் நினைப்பார்கள், ஒவ்வொரு வானமாக எடுத்து செல்லப்படும் அல்லாஹ்வுடைய தர்பார் வரைக்கும் அந்த 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 ரூஹ் எடுத்து செல்லப்படுவதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறான். லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா வலா யத்குலுல் ஜன்னத்த ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபி ஸம்மில் ஹியாத் என்ற அல்லாஹ் மறுபக்கம் காபிர்களுடைய ரூஹை பூமி இருந்து வானுலகத்துக்கு எடுத்து செல்லப்படும் சமயத்திலே அவர்களுடைய நிலைப்பாடை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா காபிருடைய ரூஹு பூமியிலிருந்து வானுலகத்துக்கு எடுத்து செல்லப்படும் சமயத்தில் அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. வலா யத்குலூன ஜன்னத்தை சொர்க்கத்துடைய இன்பத்தை கூட அனுபவிக்க முடியாது. ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபி ஸம்மில் ஹியாத் ஊசையுடைய கண்ணுக்குள்ளே ஒட்டகம் நுழைய முடியாது என்பது போல காபிர்களுக்கு சொர்க்கத்துடைய இன்பமே கிடையாது என்றெல்லாம் குர்ஆனிலே மறுபக்கத்தை சொல்லும் பொழுது மூமின்களுடைய ரூஹுகளுக்காக வானத்தின் கதவுகள் திறந்து கொள்கிறது, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது என்பதுதான் அர்த்தம் என்பதையும் தஃப்ஸீருடைய உலமாக்களாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப வானுலகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் வைக்கப்பட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலாய்க்கமார்களை பார்த்து சொல்கிறான், இந்த ரூஹுக்கு நான் சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறேன். அவர்களை மண்ணிலிருந்து படைத்தேன், மண்ணின் பக்கம் அவர்களை நான் மீட்டவனாக இருக்கிறேன், மண்ணிலிருந்தே அவர்களை நான் மீண்டும் எழுப்பக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இவர்கள் இப்பொழுது மண்ணின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்களுக்கு சில ஏற்பாடுகள் இந்த ரூஹுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ரூஹை நீங்கள் என்ன செய்யுங்கோ அஹீதுஹு இலல் அர்ஹ் அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையிலே கட்டி தந்திருக்கிறான். இந்த ரூகை பூமியின் பக்கம் கொண்டு போங்க, ஏனென்றால் அவர் இப்பொழுது நல்லடக்கத்துக்காக வேண்டி நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு தயாராக்கப்படுகிறார் அப்படி சொல்லி அந்த ரூகு அல்லாஹ்வுடைய உத்தரவை பெற்று மீண்டும் பூமிக்கு வரும் வரைக்கும் பூமியிலே அந்த மனிதரை நாம் நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு காரணங்களை சொல்லி தள்ளி கொண்டிருப்போம். என்ன மூத்தா பேச்சுட்டாரு, மச்சான் தான் கட்டார்ல இருந்து வரணு, துபாயில இருந்து மாமா வரணு என்பதற்காக நாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு சபபுக்காக மாமாவை மச்சானை நாம காரணம் காட்டுகிறோம். ஆனால் அதல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் அந்த ரூஹு பூமியின் பக்கம் மீண்டு வருவதற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வர வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பார்க்க முடியும், நாம் தூக்கத்திலே நாம் தூங்க சென்று விட்டால் நமது ரூஹு உடம்பிலிருந்து வெளியாகும். நாம தூங்க சென்று விட்டால் நம்ம ரூஹு உடம்பிலிருந்து வெளியாகும். வெளியான ரூஹுக்கு என்ன கட்டளை? அது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால போய் சேரும். அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழால் போய் சேரும். அல்லாஹ் கேட்பான், நீங்க என்ன பூமியில உள்ள ரூஹ இங்க வந்திருக்கீங்க, இல்ல நமக்கு சாட்டப்பட்டவர் இப்ப நல்லா உறக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, சரி நீங்க திரும்பி போங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். உடனே அந்த ரூஹ என்ன திரும்பி வந்து இந்த உடம்புக்குள் வந்து சேர்ந்த உடனே தான் நாம் கண் விழிக்கிறோம். அப்படி திரும்பி வராய் இல்லை என்றிருந்தால் தூக்கத்தில் அப்படியே பேசிடுவோம். சீதவிகள் எல்லாவுடைய நெல்லடியார்களே, இதுவும் கண்மணி ஆயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுடைய கருத்தாகும். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அந்த நிலைப்பாடை வைத்திருக்கிறான். அதனால தான் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக்குனதன் பின்னால மீண்டும் எங்களை உயிர்ப்பிச்சு தந்தானே அந்த ரப்புக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும் என்ற வார்த்தையை நாம் உச்சரிப்பதற்கு அதுதான் காரணம். எப்ப எங்களை மௌத்தாக்குனான், எப்ப எங்களை உயிர்ப்பிச்சான்னு சொல்லி பட்டிமன்றம் போட்டு விவாதம் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். சீதவிகளை எல்லாவுடைய நெல்லடியார்களே, இப்படி எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த ரூஹுக்கு அழிவு கிடையாது, இந்த ரூஹு பூமியின் பக்கம் இன்னொரு தடவை மீட்கப்படுகிற வரைக்கும் உலகத்தில் நாம் அவரை என்ன செய்கிறோம், பெயர் கூறி கூட அழைக்க மாட்டோம். யூசுப் ஆஜியார் காலையில் வாழ்ந்தார், 10 மணிக்கு யூசுப் ஆஜியார் மூத்தாகி விட்டார், 11 மணிக்கு நாம் யூசுப் ஆஜியார் என்று சொல்ல மாட்டோம். உம்மு சல்மா 8 மணிக்கு இருந்தாங்க, 9 மணிக்கு உம்மு சல்மா மூத்தாகி விட்டாங்க, 10 மணிக்கு நாம் உம்மு சல்மா என்று சொல்ல மாட்டோம். உடம்புக்குள் ரூஹ் இருக்கும் காலம் தான் யூசுப்பும் உம்மு சல்மா என்று. எப்பொழுது மலக்குல் மௌத்துடைய கையிலே ரூஹ் போய்விடுமோ அந்த நேரத்தில் உம்மு சல்மாவையும் யூசுப்பையும் நாம் மையத்தென்று தான் சொல்கிறோம், ஜனாதா என்று சொல்கிறோம். அசருக்கு பின்னால 4 மணிக்கு யூசுப் ஆஜார அடக்கிறதுக்கு மரிய கவர்த்தி கொண்டு போறாங்க, உம்மு சல்மாவை குப்பியாட்டை கொண்டு போவாங்கன்னு சொன்னா அதை யாரும் ஜீரணிக்க மாட்டாங்க, மாத்தமா சொல்லுவாங்க, அசருக்கு பிறகு ஜனாதா நல்லடக்கத்துக்கு அடுத்து செல்கிறோம் அப்படிதான் சொல்றாங்க. சீதவிகள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, காலையில் 10 மணிக்கு இருந்த யூசுப் பதினொரு மணிக்கு ஜனாதாவானார். காலையில் 9 மணிக்கு இருந்த உம்மு சல்மா 10 மணிக்கு ஜனாதா என்ற பெயர் கொண்டால், மக்ரிபுக்கு பின்னால் 4 மணிக்கு 5 மணிக்கு அவரை அடக்கி விட்டோம். மக்ரிபுக்கு பின்னால் நாம் சொல்லுகிறோம், யூசுப் ஆஜியார் இன்றைக்கு மீண்டும் காலமாகி விட்டார், யூசுப் ஆஜியார் உம்மு சல்மா காலை மரணித்து விட்டார் என்று சொல்கிறோம். இடையிலே ஜனாதா என்ற வார்த்தையை பிரயோகித்தீர்கள், மீண்டும் அவருடைய பெயரை உச்சரிக்கிறீர்கள், எதற்காக? சும்மா சோமில்லாததுக்கா சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உடம்புக்குள் ரூ இல்லாத நேரத்தில் ஜனாதா, கபூருக்குள் அந்த ரூஹு மீண்டும் கொண்டு போய் வைக்கப்பட்ட உடனே கபூருக்குள் அந்த ரூஹு இன்னொரு தடவை செலுத்தப்பட்டு விட்டால் நாம் அவரை மீண்டும் பெயர் கூறி அழைக்கிறோம். இதுதான் காரணம். அதனாலதான் இவருடைய 30ஆம் கட்டம், இவருடைய 40ஆம் கட்டம் சொல்லுகிறோம். மாத்தமா மையத்துக்கு 40ஆம் கட்டம் ஓதுறோம் வாங்கடு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. எனவே நல்லவர்களே, சீதவிகளே, அவருடைய பெயரை நாம் உச்சரிப்பதற்கு காரணம் இன்னொரு தடவை கபருக்குள்ளே அந்த ரூஹு அந்த உடம்புக்குள் பாய்ச்சப்படுகிறது. அப்படி செலுத்தப்பட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மலக்குகள் வந்து அவரிடத்தில் கேள்விகளுக்கு கேட்பாங்க. எனவே நல்லவர்களே, நேர காலங்கள் போதாது, சுருக்கிக் கொள்ளணும். இந்த ரூஹுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு ஒன்று வச்சிருப்பதாக இருந்தா, இந்த ரூஹுக்குடைய தன்மையில, இந்த ரூஹுடைய அமைப்புல இன்று நானும் நீங்களும் எந்த செயல்பாட்டில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும். இந்த உடம்பு அழகுபடுத்துறோம், இதை மெயின்டைன் பண்றோம், இதுக்குள்ள கொழுப்பு வந்துடக்கூடாது, இதுக்குள்ள பிபி ஏறிடக்கூடாது, இதுக்குள்ள சர்க்கரை வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஓடுறோம், பாயிரோம், நடக்கிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம், சரியான முறையில கண்ட்ரோல் பண்ணி வச்சுக் கொள்கிறோம், இரவையில சாப்பிடுற உணவுகளை பத்திரப்படுத்திக் கொள்கிறோம், தேங்காய் போல கண்ணையும் காற்று இல்ல, இப்படி எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், இந்த உடம்பை நாம் பாதுகாத்துக் கொண்டோம். ஆனால் இந்த உடம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க ரூஹுக்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உடம்பை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, இந்த உடம்பு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு பெயிண்டை உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு பலகையை ஒரு சுவரை நாம காட்டுவது போலதான் இந்த ரூகை அல்லாஹ் காட்டுவதற்கு இந்த உடம்பை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். முட்டைக்குள் இருக்கின்ற குஞ்சு வெளியாகிவிட்டால் முட்டை தோட்டம் கொண்டு போய் நாங்கள் கூடையில அல்லது பெரிய சோக்கஸில் வைப்பது கிடையாது, அதை கொண்டு போய் குப்பையில போட்டுடுவோம். இதை போலதான் இந்த உடம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரூகு வெளியான உடனே இந்த உடம்பை கொண்டு போய் நாம் மண்ணுக்குள்ள கொண்டு போய் அடக்கம் பண்ணி வந்து விடுகிறோம். அதெல்லாம் அதை கொண்டு போய் பெரிய கோபுரம் கட்டி உச்சியில வச்சு அதுக்கு நாங்கள் விழா எடுப்பது கிடையாது. நல்லவர்களே, சீதவிகளே, எனவே இந்த ரூஹு இன்னொரு தடவை இந்த உடம்புக்குள் பாய்ச்சப்படும் சமயத்தில் கபருக்குள் நடக்கிற நிலைப்பாடுகளை நாம் முருகனை நினைத்து பார்க்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுடைய கருத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? எனவே நல்லவர்களே, சீதவிகளே, கபருக்குள் எங்களை கொண்டு வச்சிருவாங்க. ஒரு நாள் நாங்களும் நீங்களும் என்ன செய்கிறோம், அடக்கப்பண்ண இருக்கோம், உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு நாங்களும் மண் போடுகிறோம், ஒரு நாள் நமக்கும் ஒரு கூட்டம் மண் போடும். சீதவிகளே, எல்லாவுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பலகையில நாங்களும் விளம்பரத்தை படிக்கிறோம், ஒருத்தர் திருவிழையும் ஒட்டி வச்சிருக்கிறாரு, ஒன்ன தொழுவிக்க முந்தி நீ தொழுவுக்கோ அப்படின்னு சொல்லி, ஆனா இவன் ஒட்டினவன் பத்து பள்ளிக்கு வந்து 10 வருஷம் ஆகிட்டு இல்லையா? எல்லாம் பலகையில விளம்பரமா தான் இருக்குதே தவிர பள்ளி வாசல்ல பாங்க சொல்றாங்க, இவர் வெளியில உட்கார்ந்து கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கிறார், இவர் ஒட்டி வச்சு இருக்கிற பள்ளியில பாங்க சொன்னால் சொல்லணும், ஹையல் அசலா என்று சொன்னால் வெற்றியின் பக்கம் விரைந்து செல்லணும் என்று எல்லாம் வெறும் வார்த்தைகளினால் தான் நாம் அள்ளி கொண்டிருக்கின்றோம் தவிர நம்முடைய செயல்பாடில எப்படி இருக்கிறது என்பதை நாம் முருகனம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாவை ரப்பா ஏற்றுக்கொண்ட ரூகளோடு அல்லாஹ் விட்டு விடவில்லை, எங்களோடு நீங்க சுஜூது செய்யுங்கோ, எனக்கு சுஜூது செய்யுங்கோ என்று அல்லாஹ் நிரூபிக்க அல்லாஹ் நம்மை பரிசீலனை செய்தது போல நம்முடைய உடம்பை நாம் பாதுகாக்கணும் இல்லை என்று சொல்லவில்லை, அதே நேரத்தில் நம்முடைய ரூகை கட்டுப்படுத்திக் கொள்ள, இந்த ரூகை தூய்மைப்படுத்திக் கொள்ள, இந்த உடம்பில் ரூகு வெளியாகும் பொழுது நம்முடைய ரூகு மனமான ரூகாக, நம்முடைய ரூஹு ஆத்ம அதை திருத்திப்பட்ட ரூஹாக, குர்ஆனிலே சொல்லுவது போல யா ஐயத்து நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா, ராதியா மர்தியா என்ற பெயர் கொண்ட அந்த ரூஹாக நம்முடைய ரூஹு மாற வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் துன்யாவுடைய ஆசைகளை நாம் மறக்கணும், அல்லாஹ்வுடைய இன்பத்தின் பக்கம் நாம் மீண்டு வரணும், அல்லாஹ்வுடைய நினைப்புல ஜிக்ருடைய சுக்ருடைய தன்மைகளை வாழணும், நன்மையான கர்மங்களை ஆசையோடு ஆர்வத்தோடு செய்யணும். நன்மை செய்வது, இபாதத்து செய்வது, தொழுகையில் ஈடுபடுவது மட்டும்தான், குர்ஆன் ஓதுறது மட்டும்தான், சதக்கா கொடுப்பது மட்டும்தான் நினைக்காதீங்க. ஒரு பாவத்தின் ஒரு சூழலை தவிர்த்து கொள்வதும் கூட, ஒரு பாவமான ஒரு சூழலை அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் கூட உயர்ந்த நன்மையை தரக்கூடிய செயல்தான் என்று சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்படிப்பட்ட அந்த செயல்களை செய்து நல்லவர்களாக சீரவிகளாக மாற அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்க பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கண்ணியமான சிறப்பு மிக்க ரஜபுடைய மாதத்தில் நாங்கள் வீட்டு இருக்கிறோம் ரப்பு, மிஃராஜுடைய மாதமான இந்த மாதத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அடுத்து வருகின்ற ஷாபானுடைய மாதம் நிஸ்பு ஷாபான் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த பராத்துடைய இரவிலே அல்லாஹ் நீ எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. சங்கை பொருந்திய ரமலானை அடைந்து அதிலே நோன்பு பிடித்து இரா வணக்கங்கள் செய்து குர்ஆன் திலாவத்துகள் செய்து நல்லமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் ரப்பே ரஹ்மானை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. எங்கட குடும்பங்கள்ல கூட பிறந்த பறவைமார்கள்ல யார் யார் மௌத்தாகி கபராளிகளாக வாழ்கிறாங்களோ ரப்பே ரஹ்மானே அவங்களோட மண்ணறைகளை மனமாக்கிடுவாயாக, அவங்க ரூஹ்களை அல்லாஹ் மனமாக்கிடுவாயாக, அவங்க ரூஹ்களை அல்லாஹ் இல்லையின் என்ற சொர்க்கத்திலே சேர்த்துடுவாயாக. நமது ரூஹ்களும் திருப்திப்பட்டதாக ரப்பே ரஹ்மானே மனமாக்க அமைப்புகள்ல அந்த உலகை விட்டு நாம் பிரியாவிடைப்படும் சமயத்தில் எங்க ரூஹல் அமைவதற்கும் ரப்பே ரஹ்மானே தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.